إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இஸ்லாம் கூறும் குடும்ப வாழ்க்கை என்ற எமது தொடர் பாட வகுப்பின் 19வது வகுப்பிலே இன்று நாம் கலந்திருக்கின்றோம். இறுதியாக சென்ற பாடத்தின் வழியாக இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு ஆண் பெண் ஜோடிக்கு எப்படி திருமணம் செய்து வைக்கப்படுகிறது என்ற விடயத்தை நாம் தெரிந்து கொண்டோம். இன்று நாம் பார்க்கவிருக்கக்கூடிய அம்சம் என்னவென்றால், இன்று எமது சமுதாயத்திலே இந்த திருமணங்கள் 3 வகையாக நடப்பதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, எளிமையான முறையிலே திருமணம் நடைபெறுகிறது. இரண்டாவது, தம்மிடம் இருக்கக்கூடிய வசதிகளை பயன்படுத்தி நடுத்தரமான முறையிலே இந்த திருமணம் நடந்து முடிகின்றது. அதேபோன்று ஒரு சில திருமணங்களை பொறுத்தவரைக்கும் மிகவும் ஆடம்பரமான முறையிலே அரங்கேறுவதையும் நாம் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு என்னவென்றால், இந்த திருமணங்களிலே அல்லாஹ்வின் பரக்கத்து நிறைந்த திருமணம் எது என்பது பற்றிய விடயமாகும். இது சம்பந்தமாக மிகவும் நாம் அவதானிக்க கடமைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொன்மொழியானது முஸ்னத் அஹ்மத் என்ற கிரந்தத்தில் 23388 இலக்கத்திலே இவ்வாறு பதிவு செய்யப்படுகிறது. இன்ன அஅலம நிகாஹி பரக்கதன் ஐசருஹு முஹ்னதன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லித்தரக்கூடிய விடயம் என்னவென்றால், குறைந்த செலவில் நடத்தப்படும் திருமணமே அதிகம் பரக்கத்து நிறைந்ததாகும் என்பது இந்த ஹதீஸின் மொழிபெயர்ப்பாகும். எனவே ஒரு திருமணம் என்று வருகிற போது அங்கே அல்லாஹ்வினுடைய அருளும் அபிவிருத்தியும் எதிர்பார்க்கப்படுவதிலே எந்தவித மாற்று கருத்துகளும் கிடையாது. ஆனால் அந்த அல்லாஹ்வின் பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பிலே எம்முடைய திருமணங்கள் இருக்க வேண்டுமாக இருந்தால் அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கு நாம் கவனிக்கக்கூடிய அம்சமாகும். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரு திருமணம் பரக்கத்தான ஒரு திருமணமாக அரங்கேறுவதற்கு எவ்வாறு வழிகாட்டி தருகிறார்கள் என்றால், அந்த திருமணத்தின் செலவீனங்கள் இருக்கிறதே, இது எந்த அளவு குறைவாக இருக்கிறதோ அந்த அளவு அது பரக்கத்து நிறைந்ததாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இன்று நடக்கக்கூடிய திருமணங்களை நாம் எடுத்துக்கொண்டால், சீர் வரிசையிலே ஆரம்பித்து மருதாணி வைபவம், பெண் பார்த்தல் நிகழ்ச்சி, ஆடைகள் தெரிவு செய்தல், மண்டபம் பதிவிடுதல், பெண் வீட்டு விருந்து வரைக்கும் கோலாகலமாக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி செலவீனங்கள் செய்யப்பட்டு அந்த திருமணம் ஏற்பாடாகுவதை நாம் காண முடிகிறது. மேலே நான் கூறிய இந்த அனைத்து வகையான நிகழ்வுகளும் இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்ட அம்சங்கள் கிடையாது, பெண் பார்த்தல் என்ற நிகழ்ச்சியை தவிர. திருமணம் என்ற அம்சத்திலே இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய முதலாவது செலவீனம் எதுவென்றால், திருமணம் முடிக்கப்படக்கூடிய அந்த பெண்ணுக்கு வழங்கப்படக்கூடிய மகராகும். ஆனால் இன்றைய சமூகத்திலே இந்த பரக்கத்தை சீர்குலைக்கும் முகமாக திருமணம் நடப்பதற்கு முன்னரே, அது ஏற்பாடாகியது முதல் ஒவ்வொரு பெயரிலே ஒவ்வொரு செலவீனங்களை செலவழித்து இந்த பரக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாம் குறைந்த செலவிலான திருமணத்தை ஆதரிக்கிறது. இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய செலவீனங்களிலே முதன்மையானது என்னவென்றால், ஒரு பெண்ணுக்கு வழங்கப்படக்கூடிய மஹர். அதுவும் எப்போது? திருமணம் முடித்த பிறகு அந்த பெண்ணுக்கு அது வழங்கப்படும். இது சம்பந்தமாக ஏற்கனவே நாம் மிக தெளிவாக பல விடயங்களை தெரிந்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த இடத்திலே சுருக்கமாக அந்த விடயங்களை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். மஹரினை பொறுத்தவரைக்கும் இது பெண்களின் உரிமை என்று நாம் பார்த்திருந்தோம். ஒரு பெண் தன்னை திருமணம் செய்ய விரும்பக்கூடிய ஆடவனிடம் எவ்வளவு வேண்டுமானாலும் எதனை வேண்டுமானாலும் மகராக பெற்றுக்கொள்ளலாம். அது தங்க குவியல்களாக இருந்தாலும் சரி என்று அல் குர்ஆன் கூறுகிறது. நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களின் காலத்திலே திருமணம் செய்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பேரீத்தம் பழத்தின் விதை அளவு தங்கத்தை அவர்கள் மகராக வழங்கினார்கள் என்ற செய்தியை நாம் தெரிந்து கொண்டோம். அதே போன்று அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் திருமணம் செய்த போது, அடிமையாக இருந்த அவர்களை விடுதலை செய்வதை மகராக ஆக்கிக் கொண்டார்கள். அதே போன்று உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தன்னை மணமுடிக்க விரும்பிய அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர் இஸ்லாத்திற்குள் நுழைவதை மகராக கேட்டார்கள். அதே போன்று நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களின் சபைக்கு வருகை தந்த ஒரு பெண்மணி, அவளை ஒரு ஏழை சஹாபி திருமணம் செய்ய நினைத்த போது, இரும்பு மோதிரம் ஒன்றை கொண்டாவது அவளுக்கு நீ மஹர் வழங்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
இறுதியில் அவரிடம் அதுவும் இல்லாத போது அவருக்கு மனனமாக இருந்த ஒரு சில அல் குர்ஆனின் அத்தியாயங்களை மகராக வைத்து திருமணங்கள் நடைபெற்றிருக்கிறது. எனவே இந்த மகரை பொறுத்தவரைக்கும் அது ஒரு பெண்ணுடைய சுதந்திரம், ஒரு பெண்ணுடைய உரிமை, அவள் எவ்வளவு வேண்டுமானாலும் கேட்கலாம். அதனை வைத்து நாம் திருமணத்தின் செலவீனம் அதிகம் என்று முடிவெடுத்துவிடக் கூடாது. அதே நேரம் இந்த ஹதீஸை சரியாக உணரக்கூடிய ஒரு பெண்மணி, எப்படி குறைந்த செலவிலே செய்யப்படக்கூடிய திருமணம்தான் பரக்கத்து நிறைந்த திருமணம் என்பதனை புரிந்து கொண்டு தனக்குரிய மகரையும் அவள் குறைவாக கேட்பாளாக இருந்தால் அதிலே நாம் குறை சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. எனவே இந்த மகர்தான் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய திருமண செலவீனங்களின் முதன்மையானது. இரண்டாவது அம்சம் என்னவென்றால் வலீமா. இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் திருமணம் முடிக்கக்கூடிய பெண் அவளது வீட்டிலே கட்டாயம் ஒரு விருந்து வைக்க வேண்டும் என்று எந்த ஒரு ஆதாரங்களும் கிடையாது. ஆனால் திருமணம் முடிக்கக்கூடிய ஆண், இவன் வலீமா என்று சொல்லப்படக்கூடிய மன விருந்தை அவன் வழங்க வேண்டும். இந்த வலீமாவை பொறுத்தவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலே பல்வேறு நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வலீமா சம்பந்தமாக பிரபல்யமான ஒரு ஹதீஸ், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடித்த சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவுலிம் வலவு பிஷாத், ஒரு ஆட்டை அறுத்தேனும் நீ வலீமா விருந்தை வழங்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே நேரம் ஏழை எளியவர் முதற்கொண்டு அனைவரும் இந்த ஆட்டினை தான் வழங்க வேண்டுமா என்று கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் பல வழிகாட்டுதல்களையும் எமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் திருமணம் செய்த போது அவர்களது அந்த திருமண வைபவத்திலே அவர்கள் விருந்தாக எதனை வழங்கினார்கள் என்றால், விதை நீக்கப்பட்ட பேரிச்சம்பழம், பாலாடை கட்டி, நெய் ஆகியவற்றை கலந்து தயாரிக்கப்படும் ஹைஸ் என்று சொல்லப்படக்கூடிய இனிப்பு பண்டமாகும். ஹைஸ் என்று சொல்லப்படக்கூடிய இனிப்பு பண்டத்தை தயாரித்து சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கான அந்த வலீமாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள். அதே போன்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களது வலீமா சம்பந்தமாக நாம் பார்க்கிற போது சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தின் 5172வது இலக்கத்திலே பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி, அவுலம நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா பஅலி நிஸாஇஹி பிமுத்தைன் மின் ஷஈர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 திருமணங்களை அவர்கள் செய்தார்கள். அதிலே ஒரு சில பெண்களை மணமுடித்த போது வாட் கோதுமையிலே 2 முத்து அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன விருந்தை தயார் செய்தார்கள். வாட் கோதுமையிலே 2 முத்துகள் அளவுக்கு அந்த திருமண விருந்தின் அளவு காணப்பட்டது. அதே போன்று சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தின் 7421 இலக்க செய்தி, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனமுடித்த பெண்களிலே ஒருவர் தான் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. இவர்கள் சம்பந்தமாக பதிவு செய்யப்படக்கூடிய விடயம், இந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய திருமண விருந்தை போன்று வேறு எந்த விருந்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பாடு செய்யவில்லை. அந்த திருமண விருந்திலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், வஅத்அம அலைஹா யௌமஇதின் ஹுப்ஸன் வலஹ்மன், சஹாபாக்களை அழைத்து ஆட்டிறைச்சியும் ரொட்டியும் சமைத்து அவர்கள் வலிமா விருந்தாக வழங்கினார்கள். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய மிக உயர்ந்த வலிமாவாகும். என்னது, ஒரு ஆட்டினை அறுத்தார்கள், அதன் மூலம் கறி சமைத்தார்கள், ரொட்டியையும் சுட்டு அந்த வலிமா விருந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள். இது போன்று வேறு எந்த மனைவிமார்களுடைய திருமண விருந்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு செய்யவில்லை என்பதாக பதிவு செய்யப்படுகிறது. எனவே பாருங்கள், இஸ்லாத்திலே வலியுறுத்தப்படக்கூடிய வலிமாவின் அளவு, ஒரு ஆட்டை அறுத்தேனும் வலிமா கொடு, குறைந்த செலவிலே செய்யப்படக்கூடிய திருமணம்தான் இறைவனிடம் பரக்கத்து நிறைந்தது என்பதனை நாம் சரியாக சிந்திப்போமாக இருந்தால், இம்மால் முடியுமான அளவு அதனை புரிந்து செயற்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகவும் உயர்ந்த வலிமாவிருந்து எப்படி அமைந்திருக்கிறது என்பதனை நாம் பார்க்கிறோம். சாதாரணமாக ஒரு ஆட்டை அறுத்தால் அதை கொண்டு எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும், எம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த அளவுதான் இஸ்லாம் இந்த வலிமாவை வலியுறுத்துகிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்று இதற்கு நேர் மாற்றமாக, திருமணம் நடந்துவிட்டதா, பெண் வீட்டிலே சிரமப்பட்டு கடன்பட்டு பெரிய ஒரு விருந்தோம்பல், மீண்டும் அடுத்த நாள் மணமகனின் வீட்டிலே அதைவிட ஒரு பெரிய மனவிருந்து, ஒரு நாளும் இது பரக்கத்து நிறைந்த திருமணமாக இருக்க முடியாது. சரி, இந்த விருந்தை யாருடைய வீட்டிலே வைப்பது, யாருடைய வீட்டிலே திருமண விருந்தை வைப்பது என்றால், அதாவது ஒரு பெண்ணுடைய வீட்டின் சார்பாக திருமண விருந்து என்று ஒன்று இஸ்லாத்தில் கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கிறது, வலிமா இருக்கிறது. இந்த வலிமாவை யாருடைய வீட்டிலே வைக்க வேண்டும் என்றால், இந்த வீட்டில்தான் வைக்க வேண்டும் என்று இஸ்லாத்திலே எந்த நிபந்தனைகளும் கிடையாது. ஒரு மனிதர் விரும்பினால் பெண் வீட்டிலே திருமணம் நடக்குமாக இருந்தால் இவரது வலிமாவை அந்த இடத்திலே அவர் செய்து கொள்ள முடியும். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணந்த போது, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது வீட்டிலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரொட்டியும் இறைச்சி கறியும் வழங்கினார்கள். அதே நேரத்திலே ஒரு ஆண் பார்க்கிறார், திருமணத்தை எமது வீட்டிலே நாம் நடத்துவோம், பெண் வீட்டிலே நடத்துகிற போது அது இன்னும் ஒரு உயரிய செலவை எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நினைத்து ஆண் மகனுடைய வீட்டிலே திருமணத்தை முடித்துவிட்டு திருமண விருந்தையும் வைப்பாராக இருந்தால், அந்த வலிமா விருந்தை வைப்பாராக இருந்தால் அதிலே எந்த தவறும் கிடையாது. இந்த விடயத்தை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்திலே இந்த வலீமா சம்பந்தமாக இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் அடையாளப்படுத்த விரும்புகிறேன். பொதுவாக எம்மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு கருத்து, கணவன் மனைவி இணைந்து விட்ட பிறகுதான் இந்த வலீமாவை வழங்க வேண்டும் என்று. அப்படியான ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் எதுவுமே கிடையாது. ஒரு மனிதர் திருமணம் முடித்து விட்டார் என்றால் அதற்கு பிறகு அவர் எப்போது வேண்டுமானாலும், அது அன்றைய தினமாக இருக்கலாம் அல்லது அடுத்த நாளாகவும் இருக்கலாம், அவர் அவரது மன விருந்தை அமைத்துக் கொள்ளலாம். எளிமையான திருமணம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பது மேலே நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸ்களில் இருந்தும் மிக அழகாக எம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதிலே பிரதானமான அம்சம் ஒன்று மஹர், இரண்டாவது வலீமா. இந்த இரண்டையும் சரியாக நாம் செய்து கொள்வோமாக இருந்தால் இதை தாண்டி இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய எந்த செலவினங்களும் கிடையாது. அதே போன்று இந்த எளிமையான திருமணத்தை நாசமாக்கக்கூடிய ஒரு சில விடயங்களையும் இந்த இடத்திலே நான் கூற விரும்புகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் திருமணம் செய்து விட்டார் என்றால் அவர் செய்ய வேண்டிய ஒரு சில வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான், ஒருவருக்கு இந்த நிக்காஹ் முடிந்து விட்டது என்றால் அந்த கணவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் மனைவியிடத்திலே சென்று அவளது நெற்றி மயிரை, நெற்றியிலே இடுக்கக்கூடிய முடிகளை பிடித்து ஒரு துஆவை ஓத வேண்டும். இது சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி இப்னு மாஜா என்ற கிரந்தத்திலே நாம் காண கிடைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இதா அஃபாத அஹதுக்கும் இம்ராஅத்தன் அவ் ஹாதிமன் அவ் தாப்பத்தன், உங்களிலே ஒருவர் ஒரு பெண்ணை அல்லது ஒரு அடிமையை அல்லது ஒரு மிருகத்தை அவர் விலை கொடுத்து வாங்கிவிட்டார். ஒரு பெண்ணை எப்படி வாங்குவது? மகரை கொடுத்து அவளை திருமணம் செய்வர். அவர் அதனை பெற்றுக்கொண்டு விட்டால் அதற்கு பிறகு வல்யகுல், அவர் சொல்லட்டும், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஹைரிஹா வ ஹைரி மா ஜுபிலத் அலைஹி, யா அல்லாஹ், இவளுடைய நலவிலிருந்தும் இவள் எதன் மீது படைக்கப்பட்டிருக்கிறாளோ அதன் நலவுகளையும் உன்னிடத்திலே நான் கேட்கிறேன். அதே போன்று இவளிலிருந்துள்ள கெடுதியிலிருந்தும் இவள் எதன் மீது படைக்கப்பட்டிருக்கின்றாளோ அதன் கெடுதியிலிருந்தும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்றொரு துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஹைரிஹா வ ஹைரி மா ஜுபிலத் அலைஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜுபிலத் அலைஹி. ஒரு சில ஹதீஸ்களிலே இந்த வாசகங்கள் சற்று வித்தியாசமான அமைப்பிலும் காணப்படுகிறது. இந்த துஆவை எப்படி ஓத வேண்டும் என்றால், ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு அடிமையாக இருந்தாலும் சரி, ஒரு கால்நடையாக இருந்தாலும் சரி, அதனுடைய நெற்றி மயிரை பிடிக்க வேண்டும். பிடித்து இந்த துஆவை ஓதுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். இதெல்லாம் பரக்கத்து நிறைந்த திருமணத்திலே செய்யப்பட வேண்டிய விடயம். இன்று என்ன நடக்கிறது என்றால் கோலாகலமாக திருமணம் செய்யக்கூடிய பெண்களுக்கு நெற்றிமுடி காணப்படுவதில்லை. அந்தளவு அவளை சோடித்து வைத்துக் கொண்டிருப்பதால் அந்த முடிகள் எல்லாம் அப்படியே தலையினுள் உட்புகுந்து காணப்படுகிறது. இன்னும் சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், அப்படியே முழுக்க முழுக்க சோடித்து அந்த முடியை அப்படியே எடுத்து நாடிக்கு பக்கத்திலே ஏதோ தொங்கும். ஏன் அதை விடுவது என்றால், இந்த துவா ஓதுவதற்கு. இதுவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை? நாடிக்கு பக்கத்திலே தொங்கும் ஏதோ ஒன்று, இது ஒருபோதும் உயிரோட்டமான சுன்னாவாக இருக்காது. நேரடியாக நெற்றி முடியை பிடித்தால் மேக்கப் கலைந்துவிடும், இதுதான் பிரச்சனை. எனவே இஸ்லாத்துக்கு மாற்றமான அல்லது ஆடம்பரமான சில திருமணங்களை செய்ய எத்தனிக்கிற போது சில சுன்னாக்கள் கூட குழிதோண்டி புதைக்கப்படுகிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமிய திருமணம் என்றால் எப்படி இருக்கும்? இஸ்லாமிய திருமணத்தின் ஆடைகள், அலங்காரங்கள், ஒரே ஒரு ஹதீஸிலே நான் இதனை கூற விரும்புகிறேன். சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தின் 5183வது இலக்க செய்தி, அன் அபா உசைத் அஸ்ஸாஇதி தஅ நபிய்யு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஉர்ஸிஹி, அதாவது அபு உசைத் என்ற நபித்தோழர் அவர் திருமணம் செய்கிறார். செய்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வலீமா விருந்துக்காக அழைக்கிறார். அந்த வலீமா விருந்தை பற்றி இந்த ஹதீஸிலே பேசப்படுகிறது. எப்படி என்றால், ஃபகானத் இம்ரஅத்துஹு ஹாதிமஹும் யௌமஇதின் வஹியல் அரூஸ், அன்று அந்த திருமண விருந்திலே சப்ளை, சாப்பாடுகளை பரிமாறிக்கொண்டு பணிவிடை செய்தது யார் என்றால் அந்த மணப்பெண். உம்மு உசைத், அபு உசைத் யாரை திருமணம் செய்தார்களோ அந்த மணப்பெண் தான் அங்கே உணவுகளை பரிமாறுகிறார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து அந்த ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது, அவர்கள்தான் அந்த மன விருந்தை தனது கைப்பட தயாரித்தார்கள். இன்னும் என்ன செய்தார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று விசேடமாக இரவிலே பேரீச்சம் பழங்களை தண்ணீரிலே போட்டு வைத்து அடுத்த நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசேடமான பேரீத்தம் பழ சாற்றை, அதாவது பழச்சாறு ஒன்றை அவர்கள் தயாரித்து கொடுக்கிறார்கள். இதுதான் இஸ்லாமிய திருமணம். பாருங்கள், அந்த மணப்பெண் ஆடி அசைந்திருக்கின்றாள், இரவிலேயே உணவை தயாரித்திருக்கிறாள். தனது திருமணம் தான் செய்யாவிட்டால் வேறு யாரு செய்வது? அதை சரியாக உணர்ந்து அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசேட ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். அடுத்த நாள் அந்த மன விருந்தின் போது அந்த பெண்மணி உணவுகளை பரிமாறக்கூடியவர்களாக, வந்தவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக மணப்பெண் இருந்ததாக இந்த ஹதீஸ் எமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. இன்று நிலைமை என்னவென்றால், அந்த மணப்பெண்ணுக்கு ஆடவும் முடியாது, அசையவும் முடியாது, சிரிப்பதற்கு கூட சிரமப்படுவார்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். படும் மோசமான விடயம் என்னவென்றால், தொழுகை நேரம் வரும், தொழுகை நேரம் வரும், தொழுவது கிடையாது. ஏன்? தொழுகைக்கு உலு செய்ய வேண்டும். உலு செய்தால் மேக்கப் கலைந்துவிடும். அந்த பொன்னாடைகளை இழுத்து கொண்டு சென்றால் அடுத்த வக்து வந்துவிடும். எனவே பாருங்கள், இஸ்லாத்துக்கு மாற்றமான பல அசௌகரியங்களை ஏற்படுத்தக்கூடிய திருமணங்கள் இன்று பரவலாக நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்திலே இஸ்லாமிய திருமணங்கள் எவ்வளவு அழகாக எளிமையாக நடந்திருக்கிறது என்பதனையும் நாம் பார்க்க முடிகிறது. எனவே இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, அல்லாஹ்வின் பரக்கத்து பொருந்திய திருமணம் எது என்று கேட்டால், எந்த திருமணங்கள் எல்லாம் குறைந்த செலவிலே எளிமையாக செய்து முடிக்கப்படுகிறதோ அதுதான் அல்லாஹ்வின் பரக்கத்து நிறைந்த திருமணம் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மாற்றமாக இன்றைய காலத்திலே நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள், பிரமத கலாச்சாரங்கள், அது எந்தளவு எமக்கு கேடு விளைவிக்கும் என்பதனை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களிலே நாம் அவதானிக்கலாம். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும்.